بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب زدني علما رب اشرح لي صدري அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஅ அல் அகீதத்து தஹாவியா என்ற நூலுடைய இரண்டாவது அமர்வு. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற நேர்வழி பெற்ற கூட்டத்தாருடைய கொள்கை விளக்கத்தை நாம் படித்து வருகின்றோம். இமாம் அபு ஜாஃபர் அத் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதிய இந்த சிறு நூலுக்கு இமாம் இப்னு அபில் இஸ் ரஹிமஹுல்லா அவர்களுடைய விளக்க உரையிலிருந்து நாம் இந்த வகுப்பை நடத்துகிறோம். நேற்றைய பாடத்தில் இமாம் அவர்கள் குறிப்பிட்ட போது, நமது அறிவை கொண்டு மட்டும் அல்லாஹுவை பற்றிய ஞானங்களை அறிந்து கொள்ள முடியாது. நம்முடைய அறிவால் சிந்தித்து அல்லாஹுவை அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியாது. மாறாக அதற்கு அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுதல் தேவை. ஆகவேதான் அல்லாஹு தஆலா நமக்கு தூதர்களை அனுப்பினார். அந்த தூதர்கள் நமக்கு அல்லாஹுவை அறிமுகப்படுத்தினார்கள், அல்லாஹுவின் பக்கம் நம்மை அழைத்தார்கள். யார் அந்த தூதர்களுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி சொன்னார்கள். யார் அந்த தூதர்களை நிராகரித்தார்களோ புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூதர்களுடைய அழைப்பை, புரியுதா, இந்த தூதர்களுடைய தூதுத்துவத்தை, இந்த தூதர்களுடைய அழைப்பு தூதுத்துவம், இந்த அழைப்புக்கும் தூதுத்துவத்துக்கும் மிக மிக முக்கியமான தலையாய முதல் அடிப்படையாக, அதாவது முதல் மையப்புள்ளி, அதை சுத்தி தான் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடிப்படை ஒரு கருத்தாக தௌஹீதை அல்லாஹ் ஆக்கினார். அல்லாஹுவை அடியார்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய சிஃபத்துகள், அல்லாஹுடைய பெயர்கள், அல்லாஹுடைய செயல்கள், இதுதான் நபிமார்களுடைய அடிப்படை வேலை. அல்லாஹுவை அறிந்து கொள்வது தௌஹீத், இதை சுற்றிதான் மற்றது எல்லாமே இதுக்கு துணையாக இருப்பதற்கு தான். நபிமார்கள் கல்யாணம் எப்படி செய்யறது அதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, வியாபாரம் எப்படி செய்வது அதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, தொழில் விவசாயம் எப்படி செய்யறது அதையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதுவெல்லாம் இதை சுற்றிதான். தௌஹீதை கற்றுத்தரும் பொழுது இந்த தௌஹீது பாதுகாப்பாக இருப்பதற்காக, இந்த தௌஹீத் சரியாக இருப்பதற்காகத்தான் மற்ற உலக விஷயங்கள் எல்லாவற்றையுமே அல்லாஹுத்தல தர்த்தீப் செஞ்சான். ஏன் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றோம், அந்த உலகத்தில் நமக்கு தர்த்தீப் ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு அமைப்பு இல்லை என்றால் இந்த துன்யாவில் நம்ம எப்படி தௌஹீதை ஃபாலோ பண்ண முடியும், சரியா? அப்ப தௌஹீதை ஃபாலோ பண்ணுவதற்கு, தௌஹீதை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு துன்யாவுடைய சில விஷயங்கள், அத்தியாவசிய விஷயங்கள் தேவை. ஆகவே அந்த அத்தியாவசிய விஷயங்களையும் அல்லாஹு ரசூலு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். ஆனா அடிப்படை எது? அல்லாஹுவை அறிந்து கொள்வோம், புரியுதா? ஆகவே இந்த தூதர்கள் இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வைத்து தங்களது தாவா பணியை செய்தார்கள். தூதர்கள் இரண்டு விஷயங்களை அடிப்படையாக வைத்து, ஒன்று என்ன, அல்லாஹுவின் பக்கம் நம்மை கொண்டு செல்லக்கூடிய, அல்லாஹுவின் பக்கம் நம்மை கொண்டு செல்லக்கூடிய வழியை நமக்கு சொல்லித்தரும். தூதர்களுடைய அந்த அழைப்பு பணியினுடைய அடிப்படையில் இரண்டு, ஒன்று என்ன, அல்லாஹுவின் பக்கம் போகக்கூடிய பாதை, இந்த பாதையில் அடியான் நீ பயணித்தால் நீ அல்லாஹுவின் பக்கம் போய் சேருவாய், புரியுதா? அந்த பாதையை நமக்கு காட்டித்தருது. அந்த பாதைக்கு தான் நம்ம அரபியில சொல்லும் பொழுது ஷரீஅத் என்று சொல்லும். புரியுதா? ஷரீஅத் என்றால் என்ன? அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய விளக்கு, ஏவல் விளக்கு, அதான் ஷரீஅத். ஷரீஅத்தில் இந்த ரெண்டு தான் இருக்கும், செய்ய வேண்டியவை செய்யக்கூடாது. புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? அப்ப தூதர்களுடைய அழைப்பு இரண்டு அடிப்படைகளை கொண்டது. ஒன்று, அல்லாஹுவின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதையை நமக்கு அறிமுகப்படுத்துவது. அந்த பாதை எது? ஷரியா. ஷரியத் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்கல். நாம் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருப்பான், எது செய்யக்கூடாது எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருப்பான். இதுதான் அல்லாஹ்வுடைய ஷரியத் என்று. ஷரியத் என்பதற்கு ஒரு வார்த்தையில் சொல்லப்படக்கூடிய விளக்கம் என்ன? அல்லாஹுவின் ஏவல் விளக்கல். அவ்வளவுதான். தூதர்களுடைய இரண்டாவது அடிப்படை, தூதர்களின் அழைப்பு பணியினுடைய இரண்டாவது அடிப்படை, யார் ஒருவர் அவர்கள் காட்டிய, அவர்கள் என்றால் அந்த தூதர்கள் காட்டிய அந்த பாதையில், அதாவது ஷரியத்தில் பயணிக்கிறார்களோ, அவர்களுக்கு இறுதியாக என்ன கிடைக்கும்? ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அல்லாஹுடைய இந்த பாதையில் போகும்போது, ஷரியத்தில் போகும்பொழுது, அவனுடைய விருப்பத்தின்படி அவன் வாழ முடியாது. நம்ம ஒன்றை விரும்புவோம், ஆனால் அது தடை செய்யப்பட்டதாக இருக்கலாம். நமக்கு ஒன்று பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது அல்லாஹுவின் கட்டளையாக இருக்கலாம். பிடிக்காமன்னு சொன்னால் இயற்கை அடிப்படையில், இப்போ காசு செலவு பண்ணுறது, பிறருக்காக கொடுக்கறது, பொதுவாக நப்சுக்கு அது பிடிக்காத ஒன்று. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை, நீ ஜகாத் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும்னு சொல்லி. அப்போ அதனால நம்முடைய நஃப்ஸை நம்ம புறக்கணிச்சிட்டு அல்லாஹ்வுடைய கட்டளைங்கிறதுனால இப்போ நம்ம அதை நேசிக்கணும். வித்தியாசம் புரியுதா? ஈமானினால் அதை நம்ம நேசிக்கணும். வெறும் நஃப்ஸோட விட்டோன்னு வச்சுக்கோங்க, அல்லாஹ் விட்டுட்டான், அப்போ யாராவது தர்மம் கொடுப்பாங்களா? கட்டளை இடாம அல்லாஹ் விட்டு இருந்தான்னு வைத்துக் கொள்ளுங்க, என்ன ஆகிருக்கு நிலைமை? அல்லாஹ் பாதுகாக்க. சரி, இது விஷயத்துக்கு வரும். அப்போ ஒரு மனிதன் ஷரியத்தின்படி செயல்படுவதாக இருந்தால் கண்டிப்பா தன்னுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக இருக்கும், நப்சுக்கு மாற்றமாக இருக்கும். சரி, இப்படி தனது விருப்பத்திற்கு மாற்றமாக இந்த துன்யாவை அவன் இழக்கும்போது கண்டிப்பா நமக்கு துன்யா லாஸ் ஆகுது. இப்போ ஒரு மனிதர் தொழுகைக்கு வராரு, ஒரு மனிதர் ஹலால் ஹராமை பார்த்து வியாபாரம் பார்க்கிறாரு, ஹலால் ஹராம் பார்க்காம வியாபாரம் செய்தவருக்கும் ஹலால் ஹராம் பார்த்து வியாபாரம் பண்றவங்களுக்கும் கண்டிப்பா லாப நஷ்டத்துல வித்தியாசம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். அப்ப இப்படி பல சிரமங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய சரியத்தை பேணக்கூடியவர் தாங்கிக் கொள்ளும் பொழுது, அல்லாஹுவை மக்கள் எல்லாம் வணங்காமல் இணை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவர் அல்லாஹுவை மட்டும் வணங்கி இணை வைக்காமல் இருந்தார். அப்ப இவருக்கு என்ன, எல்லார மாதிரி இவர் ஆயிடுவாரா? அப்ப இவருக்கு இந்த உலக வாழ்க்கையில ஒண்ணும் கிடையாது. உலக வாழ்க்கையில் இருக்கு, ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னா அந்த கூலி இந்த துன்யால முழுமையா அல்லாஹ் கொடுத்துருவானா? துன்யாலுக்கு இல்லை. அப்ப இவர்களுக்கு முழுமையான கூலி என்பது ஆகிரத்துல இருக்கு. எங்க இருக்கு? மறுமையில இருக்கு. இந்த துன்யால பாவம் செய்தவர்களுடைய தண்டனையும் மறுமையில இருக்கு, இந்த துன்யால நன்மை செய்தவர்களுக்குரிய நற்கூலியும் ஆகிரத்துல இருக்கு. அப்ப நபிமார் கவனிங்க, நபிமார்களுடைய இரண்டாவது பணி இந்த பாதையில் பேணுதலாக செல்பவர்களுக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா நிரந்தரமாக வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்வது. நபிமார்களுடைய தாவாவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ரெண்டு, இந்த இரண்டை அடிப்படையாக வைத்து தான் அதில் இருக்கும். ஒன்று, அல்லாஹுவின் பக்கம் நம்மை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாதையை, அதாவது ஷரியத்தை நமக்கு எடுத்துச் சொல்வது, கற்றுக் கொடுப்பது. இரண்டாவது, அந்த ஷரியத்தின்படி நாம் வேண்டுதலாக வாழும் போது நமக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள் என்ன. இந்த ரெண்டையும் தான் நபிமார்கள் நமக்கு அவங்களுடைய வாழ்நாளில் கற்பித்தார்கள், போதித்தார்கள். சரியா? அடுத்ததாக நாம் உங்களுக்கு சொன்னோம், அல்லாஹுவை அறிந்து கொள்வது, இதுதான் நபிமார்களுடைய மொத்த பணியினுடைய மைய கருத்து என்பதாக. அப்ப யார் ஒருவர் நடக்கணிய அல்லாஹுவை அறிந்து கொள்கிறாரோ, யார் ஒரு மனிதர் அவர் அல்லாஹுவின் பக்கம் தன்னை சேர்ப்பிக்கக்கூடிய அந்த பாதையை மிக கவனமாக பின்பற்றக்கூடியவராக இருப்பார்.
ஒரு மனிதன் அல்லாஹுவை நம்புகிறான், அல்லாஹுவை பயப்படுகிறான் என்றால் அல்லாஹுடைய சட்டத்துக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்கணும். ஒருத்தர் சொன்னால் அல்லாஹ் மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு, அல்லாஹ் மேல எனக்கு ரொம்ப பயம் இருக்குன்னு, ஆனால் அல்லாஹுடைய கட்டளையை எதுவும் செய்வதும் இல்லை, அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விலகுவதும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அவன் போய் சொன்னான், ஏன் பார்த்தோம். அப்ப யார் அல்லாஹுவை அதிகம் அறிந்து கொள்வார்களோ அவர்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ஷரியத்திற்கு, அல்லாஹுவின் பக்கம் சேர்க்கக்கூடிய அந்த பாதைக்கு உட்பட்டதாக இருக்கும். சரியா? அதுபோன்று அவருடைய பார்வையில நம்ம இந்த தீனை இந்த உலகத்துல பின்பற்றும் பொழுது ஆகிரத்துல நமக்கு என்ன கிடைக்கும் என்ற அந்த ஆகிரத்தினுடைய ஞாபகத்தை அவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார். இப்ப சஹாபாக்களை பாருங்க, தாபீன்களை பாருங்க, அதுக்கு முன்னாடி வாழ்ந்த நபிமார்களுடைய உம்மத்தை பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், சூரா தாஹா, அதே போல சூரா கசஸ், மரியம், இந்த மாதிரி சூராக்களை படிக்கும் பொழுது மூசா அலைஹி ஸலாமுடைய சம்பவம், அங்க அந்த சூனியக்காரர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஃபிரௌன் சொல்கிறார், நான் அனுமதி கொடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஈமானை ஏற்றுக்கொள்ள நேர்ந்தது? அப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டா சதி செஞ்சிருக்கிறீங்க, என்ன ஏமாத்தி இருக்கிறீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க இப்ப மூசாவையும் மூசாவுடைய கடவுளையும் மறுத்து என்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்க எல்லாரையுமே, அவங்க மொத்தம் 70,000 பேர் இருந்தாங்க அந்த சூரியக்காரர்கள், உங்க எல்லாரையுமே நானும் மாறுகை மாறுகால் விட்டிடுவேன். அதாவது ஒருத்தருக்கு வலது கால் இடது கை, ஒருத்தருக்கு இடது கை வலது கால், இந்த மாதிரி மாறுகை மாறுகால் வெட்டி அவர்களை ஈட்டியில குத்தி பெரிய மரத்துல தொங்க விட்டுவேன், அப்படியே அப்படியே அவங்க சாக வேண்டியதான் அப்படின்னு மிரட்டான். சரியா? கவனிங்க, குரான் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சூரியக்காரர்கள் சூரியத்துல தொகை செஞ்சுட்டாங்க, பழைய பேரை சொல்றோம், குரான் அப்படித்தான் சொல்றான். அவங்க சொன்னாங்க, பரவாயில்ல எங்களை கொண்டிருக்க, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாளை மறுமையில் அல்லாஹ் எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அப்படின்ட்டாங்க. புரியுதா? அப்ப இவர்களுக்கு அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வந்ததற்கு என்ன அடையாளம்? இப்ப ஆகிரத்தை நம்பிட்டாங்க, இந்த துன்யா போனா பரவாயில்லை, ஆகிரத்துல எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுது, அல்லாஹ் எங்களது பாவங்களையும் நீ எங்களை நிர்பந்திக்க வைத்து சூனியத்துல எங்களை தனிநாய் அல்லவா, ஒரு நம்பிக்கை எதிரா அந்த பாவத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு மன்னிச்சு எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அப்ப ஒரு மனிதர் அல்லாஹுவை அறிந்து கொண்டவர் என்றால், நல்ல கவனிங்க, அல்லாஹுவை அறிந்து கொண்டவர் என்றால் அவரிடம் இரண்டு விஷயங்கள் இருக்க வேண்டும். ஒன்று என்ன? அல்லாஹுடைய ஷரியத்தை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். அவர் மறுமையை நினைவில் கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்துல நம்ம செய்யக்கூடிய அமலுக்கும் உலகத்துல நம்ம செய்யக்கூடிய தியாகங்களுக்கும் அல்லாஹ் எனக்கு ஆகிறது. இப்ப பாருங்க, இப்ப முஸ்லிம்களுடைய நிலையை நீங்க இப்போ முடிவு பண்ணுங்க. இவர்கள் அல்லாஹுவை அறிந்தவர்களா? ஒவ்வொரு முஸ்லீமும் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தன்னுடைய கையால ஷரியத்தை அவன் குழி தோண்டி புதைக்கிறான், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்க்கிறான், சண்டை போடுறான் அல்லாஹோட, மறுமையுடைய நம்பிக்கை இல்லாமலேயே நடந்துக்கிறான், ஏதாவது உபதேசம் பண்ணா அதெல்லாம் பார்க்கறாங்க, ஆகிரத்தை அங்க போனா பார்த்துக்கலாங்க. யாரு? முஸ்லீமு. ஹலால் ஹராமை பற்றி அறிவுரை சொல்லப்பட்டா அதெல்லாம் யாரு போய் பார்த்தா? போய் பார்த்தா அவங்க பார்த்துக்கலாம், அதெல்லாம் அங்க போகும்போது பார்த்துக்கலாம். இப்ப துன்யாவை பத்தி பேசுங்க. அப்ப இவர்கள் அல்லாஹுவை அறியாதவர். புரியுதா? ஏன் அவர்கள் அல்லாஹுடைய ஈமானை கொள்கையை படிக்கல? படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த அறிவு வந்துடும். இப்ப அடுத்த விஷயம் பாருங்க, நான் ஒரு ஒரு விஷயமா உங்களுக்கு நீங்க புரியறதுக்காக வேண்டி பிரிச்சு பிரிச்சு சொல்லிக்கிறேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு அடிப்படை விஷயம்னா அல்லாஹுவை பற்றி அறிவு.
ஆகவேதான் அல்லாஹுவை பற்றி அறியக்கூடிய இந்த அறிவுக்கு, அல்லாஹுவை பற்றி அறியக்கூடிய இந்த அறிவுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல பல பெயர்களை சொல்கிறான். அல்லாஹு தஆலா அவனை பற்றி அறியக்கூடிய இந்த தௌஹீதுடைய இல்முக்கு பல பெயர்களை சொல்கிறான். அந்த பெயர்களின் மூலமாக நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளலாம் இந்த இல்மு எவ்வளவு முக்கியமானது. ஒன்று, அல்லாஹு தஆலா இந்த அறிவுக்கு பெயர் ரூஹ் என்று சொல்கிறார். ரூஹ். ரூஹ் என்றால் என்ன அர்த்தம்? உயிர். உண்மையான உயிர் இந்த துன்யால கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கு, ஆனா நிரந்தரமா? இல்ல, மூத்தா போயிடும். உண்மையா நம்ம உயிரா இருக்க போறது எங்க? ஆகிரத்துல. உண்மையாக நம்ம உயிரா இருக்க போறது என்பது நிரந்தரமான வாழ்க்கை, அது ஆகிரத். அப்ப அந்த ஆகிரத்துல வெற்றி இந்த ஈமின் அடிப்படையில் தான் இருக்கிறது, இந்த ஈமானின் அடிப்படையில் தான் இருக்கிறது. ஆகவே அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல இந்த ஈமானுக்கு, இந்த இல்முக்கு, இந்த தௌஹீதுக்கு ரூஹ் என்று பெயர் வைக்கிறார். சூரா காஃபிர், சூரா அல் காஃபிர். இது நம்ம குர்ஆன்ல சூரத்துல் முஃமின்னு சொல்லியிருப்பாங்க. சூரா ஜுமருக்கு அடுத்தது, 39க்கு அடுத்தது. சூரா காஃபிருடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், يُلْقِ الرُّوحَ مِنْ أَمْرِهِ عَلَى مَنْ يَشَاءُ مِنْ عِبَادِهِ. அல்லாஹ் தஆலா ரூஹை அனுப்புகிறான், தன்னுடைய கட்டளைகளுடன் சேர்ந்த அந்த ரூஹை அனுப்புகிறான் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு, அதாவது நபிமார்களுக்கு. நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா இந்த வஹியை இறக்குகிறான். ஏன்னா இந்த வஹியை கொண்டுதான நம்ம அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும்னு சொன்னோம். வஹி இல்லாமல் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியுமா? குர்ஆனுடைய வசனங்கள் இப்ப 6600க்கு மேற்பட்ட வசனங்கள்ல நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், வெறும் ஹலால் ஹராம் செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுங்கிற வசனம் 500 வசனம் தான். மிச்சம் இருக்கக்கூடிய 5600 வசனங்கள், எவ்வளவு 5600, 6100 வசனங்கள் எது சம்பந்தப்பட்டது? அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ்வுடைய தௌஹீது, ஆகிரத்து தௌஹீது, ஆகிரத் சம்பந்தப்பட்டது. புரியுதா இல்லையா? அப்ப இந்த வஹிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரூஹ் என்று பெயர் வைக்கிறார். என்ன பேரு? ரூஹ், உயிர் என்று பெயர் வைக்கிறான். ஏன்? இது இல்லாம ஆகிரத்துடைய நிரந்தர வாழ்க்கையில ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியாது. அதே போல சூரா அஷ்ஷூராவுடைய 52-53 இந்த ரெண்டு வசனங்கள்லையும் நீங்க பாருங்க, வகதாலிக ஔஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, நபியே உங்களுக்கு நம்முடைய கட்டளைகளை பொருந்தி கொண்டு, நம்முடைய கட்டளைகள் அடங்கிய ரூஹை, உயிரை நாம் உங்களுக்கு வகையாக அனுப்பினோம். அப்ப என்ன அர்த்தம்? இது இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு ஹயாத்தே கிடையாது. இந்த உலகத்திலேயே அவன் நிம்மதியான ஒரு முறையான கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியாது. ஆகிரத்தோ கேட்கவே வேண்டாம், சுத்தமா நாசமா போகும். சரியா? ஆகவே தூதர்கள் என்ன ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ, தூதர்கள் என்ன ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்தார்களோ அந்த மார்க்கத்தை கொண்டுதான் உண்மையான உயிர், உண்மையான வாழ்க்கை என்பது இருக்கிறது. அதனால வஹிக்கு, மார்க்கத்துக்கு, அல்லாஹுவை பற்றிய இல்முக்கு இன்னொரு பேர் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது ரூஹ் என்று சொல்கிறார், ஒரு பேர். இரண்டாவது பேர், அல்லாஹு தஆலா இந்த இல்முக்கு, இந்த ஈமானுக்கு, இந்த வஹிக்கு ஒளி என்று பெயரிடுகிறார். ஒளி, லைட், வெளிச்சம். ஏன்? உண்மையான வெளிச்சம் என்பது அல்லாஹ்வுடைய வஹிதான். இப்ப எப்படி இந்த துன்யாவுடைய சூரிய வெளிச்சம், விளக்கு வெளிச்சங்களை கொண்டு ஒரு மனிதன் தனக்கு நன்மை தரக்கூடியது எது, கெடுதி தரக்கூடியது எது என்பதை பிரித்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஒரு மனிதன் இருட்டில் இருக்கிறான், அங்க ஒரு கயிறும் இருக்குது பாம்பும் இருக்குது. அவனுக்கு இந்த இது கயிறு, இது பாம்பு, இதை பிடிக்கலாம், இதை பிடிக்க கூடாதுன்னு அவனுக்கு அங்க தெளிவுபடுத்தக்கூடியது எது? பயம் செஞ்சு அங்க புரோதனமா என்ன செய்ய முடியும்? பாம்பு பிடிக்கக்கூடாது, கயிறை பிடிக்கலான்னு சொல்லதான் முடியும். எது பாம்பு எது கயிறு என்பதை அவனுக்கு அங்கே புரிய வைக்கக்கூடியது எது? காண்பித்து கொடுக்கக்கூடியது வெளிச்சம். எப்படி இந்த துன்யாவுடைய வெளிச்சத்தை கொண்டு எது தனக்கு பயன் தரக்கூடியது, எது தனக்கு கெடுதி தரக்கூடியது என்பதை மனிதன் பிரித்தறிந்து கொள்கிறானோ, அதே போலதான் அல்லாஹ்வுடைய வஹி என்ற வெளிச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய வஹி என்ற வெளிச்சத்தை கொண்டு தன்னுடைய ரப்புக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, தன்னுடைய ரப்புக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதையும், இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில எது நமக்கு நல்லது எது நமக்கு கெட்டது என்பதை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது. மறுமையுடைய வாழ்க்கையில நமக்கு நிரந்தரமான சொர்க்கம் எப்படி எதன் மூலமாக கிடைக்கும் என்பதையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடியது எது? அல்லாஹ்வுடைய வஹி. புரியுதா? அதனால அல்லாஹு தஆலா இந்த தௌஹீதுடைய இல்முக்கு, இந்த வஹியுடைய இல்முக்கு, ஈமானுடைய இல்முக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் என்ன? நூர், ஒளி, வெளிச்சம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதுபோன்று இந்த இல்முக்கு அல்லாஹு தஆலா ஷிஃபா, நிவாரணம், மருந்து என்று அல்லாஹ் சொல்கிறான். எப்படி? இந்த துன்யால மனிதனுடைய உடலுக்கு நோய் வரும், துன்யால மனிதனுடைய உடலுக்கு நோய் வரும். அந்த உடல் நோயை அவனுக்கு குணப்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பா அவன் மருந்து சாப்பிடணும். எப்படி மருந்து உடலுடைய நோயை குணப்படுத்துகிறதோ அதுபோன்று இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் உள்ளம், உடலுக்குள் இருக்கக்கூடிய உயிர் உள்ளம், அதுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும், அதனுடைய நோய்கள் என்ன? சிறுக்கு அதனுடைய நோய், குப்புறு அதனுடைய நோய், நிஃபாக்கு அதனுடைய நோய், பொய், புறம் பேசுறது, ஏமாத்துறது, வஞ்சகம் செய்யறது, கெட்ட கெட்ட விஷயங்கள் மீது ஆசைப்படுவது, இதெல்லாம் எதனுடைய நோய்? கல்புடைய நோய், உயிருடைய நோய். புரியுதா? அப்ப இந்த உயிருடைய கல்புடைய நோயை குணப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு மருந்து எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வஹியில இருக்கு. அந்த வஹியை கொண்டுதான் இந்த உள்ளத்துக்கு நம்ம மருந்து போட முடியும், இந்த உயிருக்கு நம்ம மருந்து கொடுக்க முடியும். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதனால இந்த உயிர் நோயாளியா போயிடும்? இப்ப காஃபிர், முஷ்ரிக், முனாஃபிர், அவனுடைய உயிர் எப்போதுமே நோயாளியா இருக்கு. அவனுடைய உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் அவனுடைய உயிர் எப்போதுமே அல்லாஹ் பாதுகாக்கணும், நோயாளியா இருக்கு. ஒரு மூமின் அவனுடைய உடல் நோயாளியா இருந்தாலும் அவனுடைய ரூஹ், அவனுடைய கல்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியமா இருக்காங்க, எந்த நோயுமே அவனுக்கு மௌத்து வரைக்கும் வரல, மௌத்தா போயிட்டான். இப்ப இவனுடைய மறுமையுடைய நிலைமை என்ன? இதை வைத்து அவனை சொர்க்கவாசின்னு சொல்லிடுவீங்களா? ஒரு காஃபிர், அவனுக்கு உடல் நோயே கிடையாதுங்க, மூத்தா போயிட்டான், அவனுக்கு மௌத்து வரும்போது இப்ப அவனுடைய மறுமை நிலை என்ன? நரகமா இல்லையா? கண்டிப்பா நரகம். ஒரு மூமின் இந்த உலக வாழ்க்கையில வாழும் பொழுது அவனுக்கு நோய், சரியா, பலவிதமான நோய், ஒரு நோயிலிருந்து எழுந்தா அடுத்த இன்னொரு நோய், இப்படியாக பல கஷ்டத்தில் அவன் இருக்கிறான். எத்தனை பேரும் பார்க்கணும், சரியா, நோய் நோடியில கஷ்டப்படுறவங்களை, வாழ்நாள் ஃபுல்லா அந்த நோயோட கஷ்டப்படுறவங்கள போராடுறவங்க. இவன் மறுமையில போறான். இப்ப இந்த நோயெல்லாம் மறுமையில அவனுக்கு இருக்குமா? இல்ல முழு சுகம் பெற்றவனாக சொர்க்க இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு உண்டான பெரிய உடல் வலிமையையும் அந்த உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்து இவனை சொர்க்கத்துக்கு அனுப்புவானா? இந்த எல்லா நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்திட்டு முழு ஆரோக்கியத்தோட சொர்க்கத்துக்கு அவனை அனுப்புவான். ஆனா இந்த காஃபிருடைய நிலை, நாளைக்கு மறுமையில போய் நரகத்துல விழுந்து உடல் எல்லாம் காயங்கள், நெருப்பு காயங்கள், சீல் சலம், எரிஞ்சு சாம்பலாகி, எரிஞ்சு சாம்பலாகி, எரிஞ்சு பொசுங்கி குடல் எல்லாம் வெளியே வந்துகிட்டு இப்படியே அதாபம் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா பாதுகாப்பு. அப்ப உண்மையிலேயே நம்முடைய உண்மையான மருந்து என்பது அல்லாஹ்வுடைய வஹி. அப்ப இந்த வஹிக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உயிருக்கும் கல்புக்கும் உண்டான மருந்தாகவும் அல்லா இதற்கு ஒரு பெயரை குறிப்பிடுகிறான். இந்த மூன்று முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டோம். புரியுதா? ஒண்ணு, இதுதான் நமக்கு அடிப்படையான இல்மு, அதனாலதான் அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத்தனை பெயர்களை சொன்னான். அது இல்லாம வாழ்க்கையே கிடையாது, உண்மையான வாழ்க்கையே கிடையாது, அதனால அதுக்கு பேரு ரூஹ். அது இல்லாம மனித நன்மை தீமையை பிரித்தறிந்து கொள்ள முடியாது, அதனால அது ஒளி. அதுதான் ஒரு மனிதனுடைய உயிருடைய கல்புடைய நோய்களை குணப்படுத்தக்கூடியது, அதனால அது ஷிஃபாவாக இருக்கிறது. அப்ப இதை பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபுஸ்ஸிலத் 44வது வசனத்துல சொல்லும் பொழுது, இது குல் ஹுவ லில்லதீன ஆமனு ஹுதன் வ ஷிஃபா, மூமின்களுக்கு ஷிஃபா, மூமின்களுக்கு நேர்வழி என்று சொல்றான். எல்லாருக்கும் ஷிஃபாவா தான் அல்லாஹ் இறக்குனான், ஆனா மூமின்களுக்கு ஹுதா, நேர்வழி, மூமின்களுக்கு ஷிஃபா என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்? அவர்கள்தான் இதன் மூலமாக பலன் பெறுவார். புரியுதுங்களா? அப்ப மற்றவர்களுக்கு இது ஷிஃபா, ஆனால் அவர்கள் அதை கொண்டு அவர்கள் பயன்பெற மாட்டார்கள், மூமின்கள் அதை கொண்டு பயன்பெறுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல்மார்களை அனுப்பும் போதே இந்த நேர்வழியை கொடுத்து, இந்த சத்திய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பிட்டார். புரியுதுங்களா? ஆகவே நபிமார்கள் எதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ அதுதாங்க நேர்வழி. இதை நீங்க மனசுல நல்ல பதிய வச்சு எழுதிரு. ஆணியில கல்லுல எழுதுற மாதிரி யார் எந்த நாட்டை சேர்ந்த அறிஞர், பெரிய தத்துவவாதி, பெரிய நாகரிகத்தில் முன்னேறியவர்கள் எல்லாரையும் தூக்கி நம்ம ஓரத்தில் வச்சிருக்கோம். எங்களுக்கு நேர் வழி எது? எதை தூதர்கள் கொண்டு வந்தார்கள்? எதை நபிமார்கள் தூதர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ அதுதாங்க நேர் வழி. நீங்க சொல்ற கலாச்சாரம், நீங்க சொல்ற அறிவியல், நீங்க சொல்ற தத்துவம் அதுக்குள்ளார இருந்தா சரி, அதுக்கு முரண்படாமல் இருந்தால் சரி, அதுக்கு முரண்பட்டால் அது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய குப்பையில போட கூட தகுதி கிடையாது. டோட்டலாவே அழிச்சிருந்தார், டோட்டலாவே அது வந்து பயன் தராத ஒன்றா மட்டுமல்ல, எழுதி தரக்கூடிய நாசம் விளைவிக்கக்கூடிய ஒன்று. எந்த ஒரு தத்துவம், எந்த ஒரு அறிவியல் தூதர்கள் கொண்டு வந்த வழிகாட்டலுக்கு மாற்றமாக இருக்கிறதோ அதில் நேர்வழி என்பது அறவே இருக்காது. சரியா? ஆக இப்ப நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்முடைய கடமை என்ன? நாம் நம்பிக்கை கொள்ளணும். நம்முடைய கடமை என்ன? எப்படி நம்பிக்கை கொள்ளணும்? என்னுடைய தூதர் கொண்டு வந்த எல்லாமே உண்மைதான், நான் அதை முழுசா நம்பிக்கை கொள்வேன். அதை தனித்தனியா உள்ளார போய் படிச்சு புரிஞ்சு ஆராய்ஞ்சு ஒரு ஒரு விஷயமா தனித்தனியா ஆராய்வது அது ரெண்டாவது விஷயம். புரியுதா? இப்ப தொழுகையில, நோன்புல, ஜக்காத்துல, ஹஜ்ஜில, வியாபாரத்துல, கொடுக்கல் வாங்கல, விவசாயத்துல, இப்படி ஒன்னொன்னுலையும் அல்லாஹ் ஒரு ரசூலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவற்றை புரிகிறது இது ரெண்டாவது விஷயம். முதல் கடமையாக இருக்கக்கூடிய கடமை என்ன? எப்படி நம்பிக்கை கொள்றது? எல்லாத்தையும், தூதர்கள் எதையெல்லாம் கொண்டு வந்தார்களோ, தூதர்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வாங்கி வந்தார்களோ அதை எல்லாவற்றையும் உண்மை என்று, நேர்வழி என்று மனப்பூர்வமாக நான் நம்பிக்கை கொள்கிறேன். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது எல்லாருமேலேயும் கடமை. அதுக்கு பிறகு அவரவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப, இப்ப ஒருத்தர் வியாபாரம் செய்ய போறாரு, வியாபாரத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறாரு, கல்யாணத்தை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் விவசாயம் பண்ண போறாரு, அதுல ஹலால் ஹராம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பொது வாழ்க்கையில அரசியல்ல ஈடுபட போறாரு, அப்ப அதுல ஹலால் ஹராம் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த விரிவான அறிவு என்பது, நல்ல கவனிங்க, விரிவான அறிவு என்பது அது இரண்டாவது கடமை. அது எல்லாரு மேலையும் ஒரே மாதிரி ஒரே சமயத்துல கடமையாயிடாரு. புரியுதா? சில பேரு அதை படித்து அதில் திறமையாக இருந்து விட்டார்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், போதுமான. புரியுதா? இப்ப நீங்க படிக்கிற மாதிரி மார்க்க அறிஞர்கள் மதரசாக்கள்ல, பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிற மாதிரி. ஆனா முதல் கடமை என்ன? எல்லாமே தூதர்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் நான் ஏற்றுக்கொண்டேன். எது சம்பந்தப்பட்டது? என்னுடைய துறையாக அது இல்லை என்றாலும், இப்ப நம்ம அரசியல் துறையில இல்லை இருந்தாலும் நம்ம எப்படி நம்பிக்கை கொள்றோம்? அரசியல் என்றால் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் காட்டியதான் உண்மையான அரசியல். ஆட்சியில நம்ம இல்ல, நம்ம ஆனா எப்படி நம்முடைய நம்பிக்கை? உண்மையான ஆட்சி என்பது அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டியது. அப்ப இந்த மாதிரி ஒரு தெளிவான, விரிவான, அதாவது ஒட்டுமொத்த இந்த நம்பிக்கை என்பது நமக்கு இப்படி இருக்கணும். அதற்கு பிறகு ஒன்றொன்றா தனித்தனியா உள்ள அந்த விஷயங்களை தெரிந்து அவற்றை செயல்படுத்துவது என்பது, அதற்கு ஏற்படக்கூடிய அந்தந்த சந்தர்ப்பங்கள், அந்தந்த சூழ்நிலைகள், அந்தந்த மனிதர்களுக்கு ஏற்ப. புரியுதுங்களா? இப்ப ஒரு மனிதர் விவசாயியா இருக்கிறாரு, அல்லது வெறும் கூலி தொழில் செய்யறாரு, அவர் இப்ப ஆட்சி ஆளுவதை பற்றி கற்று வச்சிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்குதா? அப்படி அல்லாஹ் கட்டாயமாகும், அப்படி அல்லாஹ் சிரமப்படுத்தல. புரியுதுங்களா? ஆகவே நம்ம முதலாவது விஷயமாக நாம் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். எப்படி? அல்லாஹுடைய தீன் என்பது அல்லாஹுடைய தூதர்கள் கொண்டு வந்தது, நேர்வழி என்பது அல்லாஹுடைய தூதர்கள் கொண்டு வந்தது, அந்த தூதர்கள் கொண்டு வந்த எல்லாவற்றையுமே நான் நம்பிக்கை கொள்றேன். புரியுதுங்களா? அதற்கு பிறகு ஒரு ஒரு தனிப்பட்ட விஷயங்கள், ஏவல் விளக்கல்கள், அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது, அந்த எது ஹராமு எது ஹலாலு, எது எது முறை எது சுன்னத்து வாஜிப், இதெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அதனுடைய சூழ்நிலைகள் எனக்கு ஏற்படும் பொழுது அவற்றை நான் கற்றுக்கொள்வேன். புரியுதா? அடுத்து பாருங்க, இன்று மக்களிடத்துல இவ்வளவு தெளிவான நேர்வழி அவர்களுக்கு கிடைத்த பின்பும் அவர்கள் வாழ்க்கையில வழிகேட்டிலையும் குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. சொல்லுங்க, இருக்காங்களா இல்லையா? இந்த வழிகேட்டுக்கு இந்த குழப்பத்துக்கு என்ன காரணம்? அவர்கள் தூதர்கள் கொண்டு வந்த அந்த நேர்வழியை நம்பிக்கை கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை, அதை பின்பற்றவில்லை. தூதர்கள் கொண்டு வந்த நேர்வழியை அவர்கள் நம்பிக்கை கொண்டு அறிந்து பின்பற்றினால் அவர்களுடைய இந்த குழப்பங்கள், அவர்களுடைய பிரச்சனைகள், அவர்களுடைய எல்லா விதமான நெருக்கடிகள் சிரமங்கள் எல்லாம் தீர்ந்து அவர்கள் சுபிட்சமான வாழ்க்கையை துன்யாலே அனுபவிப்பாங்க, ஆகிரத்திலே அனுபவிப்பாங்க. அப்ப இன்றைக்கு உலகத்தில் உள்ள மனிதர்களுடைய பிரச்சனை என்னவென்றால், அவர்கள் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த ஹிதாயத்தை ஆய்வு செய்யவில்லை, அந்த ஹிதாயத்தை அவர்கள் படிக்கவில்லை, அந்த ஹிதாயத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை. இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. சில இடங்கள்ல உயிர் வாழ்வது பிரச்சனையா இருக்கு, சில இடத்துல சாப்பாட்டுக்கு பிரச்சனையா இருக்கு, சில இடத்துல ஆட்சியாளர்கள் மூலமாக அடக்குமுறை பிரச்சனையா இருக்குது, அநியாயங்கள் பிரச்சனையா இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது, பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா ஒரு ஒரு பிரச்சனையா நம்ம எடுத்து பார்த்தாலும், மொத்த பிரச்சனையா பார்த்தாலும், சுருக்கமா சொல்ல போனா இவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்த வழிகாட்டலை ஆய்வு செய்யவில்லை, அதை இவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை, அதை பிராக்டிஸ் பின்பற்றவில்லை. அதான் காரணம். இப்ப இதுதான் நீங்க உங்களுடைய தெளிவான விளக்கங்க, இதுக்கு மேல ஒரு விளக்கம் கிடையாது. இப்ப ஒரு கணவன் மனைவி பிரச்சனை சண்டைக்கு வர்றாங்க, ரெண்டு பேரும் சண்டைக்கு நிற்கிறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள், ஆட்சியாளர்கள் மக்கள், அல்லது ஒரு நிறுவனத்துல டோட்டலா பாருங்க, யாராவது ஒருத்தங்க அல்லாவுடைய கைட்லைன் அல்லாவுடைய கைடன்ஸ பின்பற்றாம இருப்பார், அல்லாவுடைய வழிகாட்டுதலை மீறி இருப்பார், கவனிக்கிறீங்களா இல்லையா? யாராவது ஒருத்தங்க அங்க என்ன செய்திருப்பார்கள், அல்லாவுடைய வழிகாட்டுதலை மீறி இருப்பார். அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அல்லாவுடைய வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு தாய் நடந்து கொண்டால், தந்தை நடந்து கொண்டால், பிள்ளைகள் நடந்து கொண்டால், கணவன் நடந்து கொண்டால், மனைவி நடந்து கொண்டால், ஆட்சியாளர் நடந்து கொண்டால், மக்கள் நடந்து கொண்டால், எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்போது அல்லாஹுடைய வழிகாட்டலை இந்த மக்கள் படிக்காமல் நம்பிக்கை கொள்ளாமல் மீறுகிறார்களோ அப்போது இவர்கள் பிரச்சனைக்கு ஆளாகி விடுவார்கள். கவுனிங்க, சூரா தாஹா 123-126 வரை உள்ள வசனங்கள் அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்கிறான். எப்படி? சத்தியமாக கண்டிப்பாக என்னிடமிருந்து உங்களுக்கு ஒரு நேர்வழி வரும், யார் எனது நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவர்களுக்கு எந்த விதமான வழிகேட்டுடைய பயமும் இல்லை, அவர்களுக்கு வாழ்க்கையில் நஹூச துர்பாக்கியம், அவர்களுக்கு வாழ்க்கையில் கெடுதி பிரச்சனை என்பது கிடையாது, நெருக்கடி என்பது கிடையாது. புரியுதா? நீங்க உடனே நீங்க வந்து விளங்கி வச்சிருக்கிற அந்த சந்தோஷம் நெருக்கடிங்கிறது காசு பணத்தை அடிப்படையா வச்சு, அதை தூக்கி அப்படியே உரத்துல வச்சிருங்க. காசு உள்ள பணம் உள்ள எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நெருக்கடியில் இருப்பார்கள். புரியுதா? அடுத்த சாப்பாட்டுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவர் மனதால் சந்தோஷமானவராக, மனதால் நிம்மதியானவராக இருக்கிறார். புரியுதா இல்லையா? ஆனா இது வந்து அடிப்படை கிடையாது. காசு பணங்கிறது ஜஸ்ட் ஒரு தேவைக்குண்டான சாதனமே தவிர, அது வந்து மனசுக்கோ அல்லது நிம்மதியான வாழ்க்கைக்கோ அடிப்படை காரணம் என்று யாராவது நம்பி வச்சிருந்தா அதை இன்னைக்கே நல்ல ரப்பரை வச்சு அழிச்சு விட்டுருக்கும். புரியுதா? சரி, அப்ப அல்லாஹ் சொல்கிறான், என் புறத்திலிருந்து உங்களுக்கு கண்டிப்பா நேர்வழி வரும், அந்த நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு வழிகேடும் கிடையாது, அவர்களுக்கு கஷ்டமும் கிடையாது. யார் என்னுடைய நினைவூட்டலாகிய இந்த நேர்வழியை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நெருக்கடியான வாழ்க்கை. அவர்கள் மறுமையிலே நாம் அவர்களை எழுப்பும் பொழுது குருடர்களாக எழுப்புவோம். அப்ப அந்த மனிதன் என்னை பார்த்து ரப்பை பார்த்து கேட்பான், அல்லாஹ் சொன்னான், என்னுடைய ரப்பே, நான் உலகத்தில் இருக்கும் பொழுது பார்வை உள்ளவனாக இருந்தேனே, நீ என்னை இப்போது குருடனாக எழுப்பிவிட்டாய் என்று கேட்பான். அல்லாஹ் சொல்வான், என்னுடைய வசனங்கள், அத்தியாயங்கள், என்னுடைய அத்தாட்சிகள், என்னுடைய வழிகாட்டுதல்கள் உனக்கு வந்தன, ஆனால் நீ அவற்றை புறக்கணித்து விட்டாய். எனவே இன்றும் நீ புறக்கணிக்கப்படுவாய். அப்ப இந்த வசனம் நமக்கு ஒரு தெளிவான புரியுதலை தருகிறது. அது என்ன புரியுதல்? தூதர்கள் எதை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ அதுதான் நேர்வழி. அந்த நேர்வழியை பின்பற்றும் போதுதான் நமக்கு இந்த வாழ்க்கையில நிம்மதி. நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் அந்த நேர்வழியை புறக்கணிக்கும் போது. யார் புறக்கணித்தாலும் சரி, தனி மனிதர் புறக்கணித்தா அவருக்கு பிரச்சனை, அவருடைய செல்ஃபில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில்துறைகளில் புறக்கணித்தால் அதுல பிரச்சனை. இன்று மக்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்துட்டு வட்டியில வியாபாரத்துக்கு போயிட்டாங்க. வட்டி வியாபாரத்தை, பேங்க் வியாபாரத்தை மக்கள் வந்து கட்டாயமாக்கிக்கிட்டாங்க. அரசாங்கமும் தனி மனிதர்களும் கூட்டு மனிதர்களும் எல்லாமே இன்றைக்கு பொருளாதார நெருக்கடி. ஒட்டுமொத்த காரணம் என்ன? இந்த பேங்க். இந்த பேங்க் ஒழிச்சுட்டா உலகத்துல வறுமையே போயிடும். புரியுதா இல்லையா? வட்டியை ஒழிச்சுட்டா உலகத்துல வறுமையே போயிடும். சைத்தானுக்கு என்ன? மக்களை வறுமையில தள்ளி, பசி பட்டினியில பஞ்சத்துல தள்ளி, ஒரு மக்கள் இன்னொரு மக்களை அடித்து சாப்பிடக்கூடியவர்களாக, ஏய்த்து சாப்பிடக்கூடியவர்களாக ஆக்கும். இது சைத்தானுடைய வேலை. அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய வழிமுறை, அல்லாஹ்வுடைய போதனை என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செல்வந்தர்களுக்கு செல்வத்தை கொடுத்து அந்த செல்வத்தை ஏழைகளுக்கு தானமாக தர்மமாக கொடுக்க சொல்லி, செல்வம் ஒரு மக்களுக்கு மத்தியிலே கூடி பெருகி விடாமல் எல்லா மக்களுக்கும் அந்த செல்வம் போய் சேரணும் என்பதற்காக அல்லாஹு தஆலா வட்டியை ஹராமாக்கி கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் தொழில் துறையை அல்லாஹ் ஹலால். புரியுதா? அப்ப பிரச்சனை எதை கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுவது கொண்டு. இப்ப அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அடுத்த விஷயத்துல நாம் என்ன சொல்ல போகிறோம்? அல்லாஹுவின் புறத்திலிருந்து தூதர்கள் கொண்டு வந்ததுதான் நேர்வழி. தோனிங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த நேர்வழியை பின்பற்றினால்தான் நமக்கு உலகத்துல நிம்மதி. சரியா? இதை நம்ம சொன்னோம். இப்ப இதற்கு அடுத்து நம்ம என்ன சொல்ல போறோம்? ஓகே, அந்த நேர்வழி, அல்லாஹுவின் புறத்திலிருந்து தூதர்கள் கொண்டு வந்த நேர்வழி, ஒன்று குர்ஆன், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஒன்று என்ன? குர்ஆன், இன்னொன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இப்ப இந்த குர்ஆனை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு கூற்றை நாம் படிக்க இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சூரா தாஹா உடைய வசனம் 123, 124, 125, 126 இந்த நான்கு வசனங்களை பார்த்தோமா? 23, 24, 25, 26 நான்கு வசனங்கள். இந்த வசனத்துக்கு விளக்கமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். பாருங்க எவ்வளவு அழகா அந்த சஹாபாக்களுடைய கூற்று பாருங்க. தகஃபலல்லாஹ் லிமன் கரஅல் குர்ஆன் وعمل بما فيه ان لا يضل في الدنيا ولا يشقى تكفل الله لمن قرا القران وعمل به ان لا يضل في الدنيا ولا يشقى في الاخره. யார் இந்த குர்ஆனை ஓதி, ஓதுறதுக்கு சொன்னா சும்மா அரபி எழுத்து ஓதுறதுல கரல் குர்ஆன்னு சொன்னாலே என்ன திரும்ப அர்த்தம்? அதனுடைய மொழியை அறிந்து அதனுடைய கருத்தை விளங்கி ஓதுறதுக்கு பேர் தான் கரான்னு சொல்லு. புரியுதா? படித்தான் என்று சொன்னா அதுக்கு பொருளே அதான். நம்ம தான் மாத்திக்கிட்டோம் ரெண்டு விதமா. ஒன்று ஓதுதல். ஓதுதல் சொன்னா அர்த்தமே புரியாம கிளி ஓதுற மாதிரி, கேசட் ஓதுற மாதிரி ஓதுறது, அது ஒண்ணு. இன்னொன்று அதனுடைய மொழியை படித்து அர்த்தத்தை படித்து விளக்கத்தை படித்து படிக்கிறது. இப்படி ரெண்டா பிரிச்சுக்கிட்டோம். ஆனா இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட காலத்துல கரஅ என்பது, இந்த குர்ஆனுடைய மொழியில கரஅ என்பது அறிந்து புரிந்து படிப்பதற்கு பேர் கரஅன்னு சொல்லுவாங்க. புரியுதா இல்லையா? சரி, இப்படி அப்பாஸ் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டான். யாருக்கு? யார் குர்ஆனை படித்து அதில் உள்ளதின்படி அமல் செய்தாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா பொறுப்பேற்றுக் கொண்டான். யாருக்கு? யார் குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்தார்களோ அவர்களுக்கு. எதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டான்? இரண்டு விஷயங்களுக்கு. ஒன்று, அவர் உலகத்தில் வழிகிடவே மாட்டார். அவர் இந்த உலக வாழ்க்கையில் வழிகிடவே மாட்டார். இரண்டாவது, ஆகிரத்தில் அவர் துர்பாக்கியமுடையவராக, துர்பாக்கியம் என்றால் இது நரகத்துக்கு போயிடும், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாயிடும், துர்பாக்கியமுடையவராக ஆக மாட்டார். இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள் ரழியல்லாஹு அன்ஹு, யார் குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டான். எதற்கு? அல்லாஹ் துன்யாவில் அவருக்கு வழிகேடு இருக்காது, அவர் வழிகிட மாட்டார். வலா யஷ்காஃபில் ஆகிறார், மறுமையில் அவர் துர்பாக்கியமுடையவராக, கஷ்டத்திற்கு ஆளாக மாட்டார் என்று கூறிவிட்டு இந்த வசனத்தை இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு ஓதி காட்டுகிறார்கள். பாருங்க, அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி இருக்கிறார். அதுபோக அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா ஸதகூலு ஃபிதன், வருங்காலத்துல குழப்பங்கள் ஏற்படும். நம்ம காலத்துல இருக்கா இல்லையா? இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வருங்காலத்தில் குழப்பங்கள் ஏற்படும். இன்னஹா ஸதகூலு ஃபிதன் குல். அலி ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஃபமல் மக்ரஜு மின்ஹா? யா ரசூலல்லாஹ், அந்த குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பாக தப்பிப்பது எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், கிதாபுல்லாஹ். குழப்பங்களிலிருந்து தப்பிப்பதற்கு வழி எதில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்கிறது. ஃபீஹி நபகுமா கப்லகும், இந்த குர்ஆனில் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய செய்தி இருக்கிறது. வகபருமா பஅதகும், உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுடைய தகவல்கள் அதில் இருக்கின்றன. இப்போது உங்களது பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு அதில் இருக்கிறது. வஹுவல் ஃபஸ்ல், இது மிக தெளிவான பேச்சு. லைஸ பில் ஹஸல், விளையாட்டு பேச்சல்ல. குர்ஆன் மிக தெளிவான உறுதியான பேச்சு. விளையாட்டாக அல்லாஹ் எதையும் அதில் சொல்லவில்லை. மன் தரக்கஹு மின் ஜப்பாரின் கஸமஹுல்லாஹ், நான் ரொம்ப பெரியவர், நான் ரொம்ப அறிஞ்சவர், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற திமிரில் யார் குர்ஆனை விடுகிறானோ அவனை அல்லாஹு தஆலா முறித்து அழித்து விடுவார். ومن ابتغى الهدى من غيره اضله الله, இந்த குர்ஆனை விட்டு விட்டு வேறொன்றில் ஒருவன் நேர்வழியை தேடினால் அல்லாஹ் அவனை வழிகெடுத்து விடுவான். இந்த குர்ஆனை விட்டு விட்டு வேறு ஒன்றில் அவன் நேர்வழியை தேடினால் அவனை அல்லாஹ் வழிகெடுத்து விடுவான். இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய உறுதியான கயிறு. வஹுவ ஜிக்ருல் ஹகீம், இதுதான் ஞானமிக்க அறிவுரை. வஹுவ ஸிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. வஹுவல்லதி லா தஸீகு பிஹில் அஹ்வா, எந்த விதமான மன இச்சைகளும் இந்த குர்ஆனிலே குழப்பத்தை கோணலை ஏற்படுத்தி விட முடியாது. வலா தல்தபிசு பிஹில் அல்சுன், எப்படிப்பட்ட நாவுகளாக இருந்தாலும் இந்த குர்ஆனில் குழப்பங்களை ஏற்படுத்தி விட முடியாது. வலா தன்கதி அஜாயிபுஹு, இதனுடைய ஆச்சரியங்கள் முடிவடைந்து விடாது. வலா தஷ்பஉ மின்ஹுல் உலமா, அறிஞர்கள் இதன் மூலமாக இதை ஓதி ஓதி அவர்கள் சடைவடைந்து விட மாட்டார்கள். யார் இந்த குர்ஆனை கற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் இதை ஓதுவதன் மூலமாக, படிப்பதன் மூலமாக வயிறு நிரம்பி விட மாட்டார்கள். என்ன அர்த்தம் அதற்கு? இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று குர்ஆனை அவர்கள் அணுகி கொண்டே இருப்பார்கள். மன் கால பிஹி சதக, யார் இந்த குர்ஆனை தனது பேச்சில் கூறுகிறாரோ அவர் உண்மை கூறினார். ஒமன் அமில பிஹி உஜ்ர, யார் இந்த குர்ஆனின்படி அமல் செய்கிறாரோ அவர் நற்கூலி கொடுக்கப்படுவார். ஒமன் ஹக்கம பிஹி அதல், யார் இந்த குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்வாரோ அவர் நீதமாக ஆட்சி செய்வார். யார் இந்த குர்ஆனை கொண்டு தீர்ப்பு சொல்வாரோ அவர் நீதமாக தீர்ப்பு சொல்வார். ஒமன் தஆ இலைஹி ஹுதிய இலா சிராத்தில் முஸ்தகீம், யார் இந்த குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கிறாரோ அவர் நேரான பாதைக்கு வழிகாட்டப்படுவார். அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சனை உருவாகும் சொன்னபோது அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லி. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லி அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை சொன்னார். அப்ப நம்முடைய ரசூல் ஒவ்வொரு தூதர்களும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு வேதத்தையும் ஒரு விளக்கத்தையும் கொண்டு வந்தாங்க. சில தூதர்களுக்கு முந்தைய வேதத்தையே அல்லாஹ் திரும்ப கொடுத்து, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வந்தது என்ன, குர்ஆனும் அந்த குர்ஆனை போன்ற அதற்குரிய விளக்கத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப குர்ஆன் எவ்வளவு மகத்துவம் மிக்கது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நம்ம தெரிந்து கொள்கிறோம். சரியா, அடுத்து பாருங்க, உங்களுக்கு ரெண்டு விஷயம் நான் சொன்னேன். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தூதர்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த நேர் வழி எது, ஒன்று குர்ஆன், இன்னொன்று சுன்னா. அது இரண்டாவது விஷயத்தை பத்தி இப்ப இமாம் சொல்றாங்க. யாராக இருந்தாலும் சரி, முன்னோர் பின்னோர் பெரிய அறிவாளி யாரா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களது கொள்கையாக உங்களது வழிபாடாக செய்யக்கூடிய விஷயங்கள், நீங்கள் மார்க்கமாக பின்பற்றக்கூடிய விஷயங்கள் தூதர்கள் கொண்டு வந்ததற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது தூதர்களுடைய கூற்றுகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது தூதர்களுடைய கூற்றுகளை மீறி ஒரு அறிவு கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, நபிமார்கள் பேசியதை விட ஒரு அறிவான தத்துவமான ஞானமான பேச்ச ஒருத்தர் நான் பேசுவேன், என்னுடைய பேச்சில் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னாலோ, அல்லது ஒருவனை பற்றி இன்னொருவன் இந்த மாதிரி பேசினாலோ, நல்ல கிரிக்கெட்டு மட்டையால தான் அவன் மண்டையை உடைக்கணும். யாரு யார் எப்படி சொல்றவன, நபிமார்களை விட அறிவாளியா நான் பேச முடியும், அல்லது என்னுடைய தலைவர் என்னுடைய தத்துவ ஞானி ஒரு நபியை விட ரொம்ப அறிவுள்ளவர், அல்லது என்னுடைய தலைவருடைய என்னுடைய வழிகாட்டியினுடைய பேச்சில நபியுடைய பேச்சில் உள்ள அறிவை விட அதிகமா இருக்கு ஒருத்தன் சொன்னா, அவனை மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது. இதை நல்ல மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. ஏன் நான் இதை இவ்வளவு அழுத்தமா உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், நல்லா பாதுகாக்கணும் முஸ்லிம்களில், அதுவும் மார்க்க இல்மை படித்தோம் என்று சொல்பவர்களில், அதுவும் மார்க்க பணி மார்க்க பிரச்சாரம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்பவர்கள் சில முட்டாள்கள் அல்லது சில நயவஞ்சகர்கள் தோன்றி நபிமார்கள் சொன்ன விஷயங்களில், நபி சொன்ன விஷயங்களில் குறையை தேடுகிறார்கள். நபி சொன்னது அறிவுக்கு மாற்றமாக இருக்கிறது, அறிவியலுக்கு மாற்றமாக இருக்கிறது, யதார்த்த உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது, தத்துவத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்று பேசுகிறார். எவ்வளவு ஆச்சரியம் பார். இஸ்லாமுக்கு வெளியில உள்ளவன் பேசினா அது வேற விஷயம், ஆச்சரியம் இல்லை. அவன் குரானையும் புய்ப்பிக்கிறான், அவன் நபியவே ஏற்றுக்கிற, அப்ப நபியுடைய பேச்ச விமர்சனம் செய்யறது ஒரு ஆச்சரியம் அல்ல. ஆனா நபியினுடைய பேச்சை விமர்சனம் இன்று யார் செய்கிறார்கள், முஸ்லிம்கள், அதிலும் கல்வியை கற்றவர்கள், அதிலும் நாங்கள் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொல்பவர்கள். அல்லாஹ் பாதுகாப்பு, புரியுதா இல்லையா? சரி, அப்ப இந்த விஷயத்தை நீங்க மனசுல பதிய வைத்துக் கொள்ளணும். முதலாவது குர்ஆன், இரண்டாவது நபிமார்கள் கொண்டு வந்த விஷயங்கள், நபிமார்கள் சொன்ன விஷயங்கள். அப்ப முந்தைய நபிமார்களுடைய விஷயங்கள் நமக்கு எது ஆதாரப்பூர்வமாக கிடைச்சிருக்கோ, அது நம்முடைய நபியுடைய விஷயங்கள் நமக்கு ஆதாரப்பூர்வமாக கிடைத்திருக்கின்றனவா இல்லையா? கண்டிப்பா கிடைச்சிருக்கு. சஹீஹான அறிவிப்பாளர்கள் தொடர் மூலமாக, அந்த வரிசையின் மூலமாக, உறுதிமிக்க அறிவிப்பாளர்கள் மூலமாக, இன்னார் 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 நபியிடம் கேட்டார், நம்மிடம் சொன்னார் என்று உறுதியான தகவல் நமக்கு வந்திருக்கிறது. அப்ப அந்த உறுதியான சஹீஹான ஹதீஸுகளை மீறி ஒரு அறிவு கிடையாது. அப்ப நீங்க செய்யக்கூடிய மார்க்கம், நீங்க நம்பக்கூடிய நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது நீங்க வைக்கக்கூடிய நம்பிக்கை, நீங்க செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் எதற்கு உட்பட்டு இருக்கணும், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸுக்கு, அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்துக்கு உட்பட்டு இருக்கணும். அப்பதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்விடத்துல. புரியுதா? இது பொதுவான விஷயம் ஆச்சு. அடுத்து இப்ப நம்முடைய சப்ஜெக்ட் எதை பற்றிய சப்ஜெக்ட், கொள்கையை பற்றி, ஈமானை பற்றிய சப்ஜெக்ட், அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அதான் நம்முடைய பாடம். அதுக்குள்ள நம்ம இமாம் போறாங்க. இப்ப இது விஷயமா நம்ம பார்க்கும் பொழுதும் முன்னாடி சொன்ன விஷயத்தை தான் இங்கேயும் நம்ம சொல்லுவோம். அது என்ன பாருங்க, அல்லாஹ்வை பற்றி பேசுவதாக இருந்தால் உலகத்துல எத்தனையோ ஞானிகள், ஞானின்னு மக்கள் சொல்றாங்க, நம்ம சொல்றோம் ஞானிகள், தத்துவ கலை விவாத கலை அறிஞர்கள், பலாசபான்னு சொல்லுவாங்கல்ல பல்சபா, அது அதே போல இன்னும் நிறைய படிப்பு படித்தவர்கள், இவங்கள் எல்லாம் அல்லாஹ்வை பற்றி நிறைய கற்பனை பண்ணி பேசியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? இதை எல்லாத்தையும் தூக்கி ஓரத்துல, எங்க ஓரத்துல, நம்ம மேற்குல இருந்தோம்னா கிழக்குல கொண்டு போய் வச்சிருவோம், நம்மள கிழக்குல இருந்தா மேற்குல கொண்டு போய் வச்சிருவோம். நம்ம என்ன செய்வோம்? இந்த பாரு, நபிமார்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னார்களோ அதுதான் நம்ம அல்லாஹ்வை பற்றி சொல்லுவோம். நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தில் அல்லாஹ்வை பற்றி என்ன சொல்லப்பட்டதோ அதைதான் நம்ம சொல்லுவோம். ஏன்? ஏற்கனவே நம்ம ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டோம், நபிமார்கள் எதை சொல்கிறார்களோ அதுதான் உண்மை, அதுதான் நேர்வழின்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப ஆகவே அல்லாஹுவை பற்றி உள்ள விஷயங்களிலும், அல்லாஹுவை பற்றி உள்ள விஷயங்களிலும், அல்லாஹ் தொடர்பான ஈமான் தௌஹீதுடைய விஷயங்களிலும் எதுதான் உண்மையானதாகவும் சரியானதாகவும் இருக்க முடியும்? எதை நபிமார்கள் சொன்னார்களோ அதுதான் சரியானதாகவும் உண்மையானதாகவும் இருக்க முடியும். எதை மனிதர்கள் அல்லாஹ்வை பற்றி கற்பனை செய்தார்களோ, மனிதர்கள் பேசினார்களோ, அது உண்மையாக இருப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை. நபிமார்கள் சொன்னதிலிருந்து பேசினா இருக்கும், இவர்களாக எதை கற்பனை பண்ணி பேசினார்களோ அது அல்லாஹ்வுக்கு தகுதியானது அல்ல. அது நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்ல மாட்டோம். அப்ப நம்ம இப்ப சுருக்கமா என்ன, அல்லாஹ்வை நாம் எப்படி நம்பிக்கை கொள்வோம், நபிமார்கள் எப்படி நம்பிக்கை கொண்டார்கள், நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வை வர்ணித்தார்களோ, நபிமார்கள் எப்படி அல்லாஹ்வை பற்றி நமக்கு விளக்கம் சொன்னார்களோ, அப்படித்தான் நம்ம நம்பிக்கை கொள்வோம். புரியுதுங்களா இல்லையா? சூரா அஸ்ஸாஃபாத் அதனுடைய கடைசி வசனம் 180-182. சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வசனத்துல மூன்று அடிப்படைகளை அல்லாஹ் சொல்றான். ஒன்று என்ன? அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளாத, அல்லாஹுவை அறியாத காபிர்கள், முஷ்ரிக்குகள், அப்படியே லிஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. இவர்கள் அல்லாஹுவை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறார்களோ,
காபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாபிக்குகள், யூதிகள், நசரானிகள், புத்திஸ்ட், அந்தஸ்ட், இந்தஸ்ட், எல்லாத்தையும் போட்டுட்டே போங்க. இவர்கள் எல்லாம் அல்லாஹுவை பற்றி என்ன பேசுகிறார்களோ அல்லாஹ் சொல்றான், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் அவர்கள் என்னை பற்றி பேசக்கூடிய எல்லா பேச்சுகளிலிருந்தும் விட்டு விலகி நான் பரிசுத்தமானவர், எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. புரியுதா? ஒன்று. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய தூதர்களுக்கு சலாம் உண்டாகட்டும், என்னுடைய தூதர்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், என்னுடைய தூதர்கள் பாதுகாக்கப்படுவார்களாக என்று இரண்டாவது சொல்றான். என்ன அர்த்தம் அதுக்கு? என்னுடைய தூதர்கள் என்னை பற்றி எது சொன்னார்களோ அது சரி. ஆகவேதான் அந்த தூதர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறான். அவர்கள் வர்ணிக்கின்ற வர்ணிப்புகளை விட்டு கண்ணியத்திற்குரிய உமது இறைவன் மிக பரிசுத்தமானவர். அப்ப அவர்கள் வர்ணிக்கிற வர்ணிப்பு அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாத வர்ணிப்பு. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அசிங்கமானது, அல்லாஹ்வுக்கு தகுதி இல்லாதவை, குறைவுடையவை, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் ரொம்ப கிளீன், நான் ரொம்ப பரிசுத்தமானவர் தான் சொல்றோம். நான் அனுப்பிய தூதர்களுக்கு எனது வாழ்த்து உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும். ஏன்? அவர்கள் என்னை பற்றி அடியார்களுக்கு சரியாக எடுத்து சொன்னார்கள். அப்ப என்ன தெரிகிறது இதிலிருந்து? தூதர்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்கே, அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்ப எல்லா உயர்வுகளும், எல்லா விதமான பரிசுத்தங்களும், எல்லா விதமான உயர்ந்த கண்ணியங்களும், உயர்ந்த தன்மைகளும் அவனுக்கு தான், அல்லாஹ்வுக்கு தான் உரிய உரிய உரிய. நீங்க பாருங்க, அப்ப அல்லாஹுவை பற்றி பேசுவதாக இருந்தால் அந்த தூதர்களுடைய வழிமுறைக்கு உட்பட்டு அல்லாஹ்வுடைய உயர்வு கண்ணியத்துக்கு உட்பட்டு பேசணும். புரியுதா இல்லையா? ஒரு சின்ன சில உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்தியாவில் உள்ள இந்துக்கள் கடவுளை பற்றி கதை எழுதி வச்சிருப்பாங்க, புரியுதா? அதில் ஒரு கதையை கூட நம்மால எடுத்து சொல்றதுக்கு கேட்கறதுக்கு முடியாது, அவ்வளவு அசிங்க அசிங்கமான கதை, புரியுதா? அதுவும் பெண்களுக்கு முன்னாடி அதை சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட அநாகரிகமான சம்பவங்களை யாரோடு தொடர்பு படுத்தி, அவர்கள் யாரை கடவுள் என்று கற்பனை செய்கிறார்களோ அவர்களோடு தொடர்பு படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். நம்புறாங்க, அதை பெருமையா பேசிக்கிறாங்க, புரியுதா? நல்லா பாதுகாக்க. அப்ப ஏன் இப்படிலாம் ஏன் அவங்க பேசினாங்க? அவர்கள் கடவுளை பற்றி அவ்வளவு மட்டரகமா சிந்திச்சு வச்சிருக்கிறார், அவ்வளவு கேடுகட்ட முறையில கேவலமாக அவர்கள் சிந்தித்து வைத்திருக்கிறார்கள், புரியுதா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வை பற்றி இறைவனை பற்றி பேசுவதாக இருந்தால் தூதர்கள் என்ன பேசி இருக்கிறார்கள் என்ற வழிகாட்டுதலை பெற வேண்டும். அல்லாஹ்வுடைய உயர்வு அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை மனதில் வைத்து பேச வேண்டும்.